الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يحب لاخيه ما يحب لنفسه او كما قال صلى الله عليه وسلم. وهل عليكم الله سبحانه وتعالى ورونك يوريكاهم صلاه سلام سيدنا نبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகுணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபிஉங்கள் தபால் சாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹுடைய ஹராம்களை அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை பகிர்ந்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் என்பது பூர்த்தியான பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய அழகான ஒரு மார்க்கமாக அமைந்திருக்கிறது. இஸ்லாம் என்ற அந்த பெயரே சாதுவான நிம்மதியான பாதுகாப்பான என்று பல்வேறுபட்ட ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு பெயராக இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு சில இபாதத்துகளை மாத்திரம் உட்படுத்திய ஒரு மார்க்கம் அல்ல, பல்வேறு துறைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன என்று பரீட்சையிலே ஒரு வினாவை தொடுத்தால் மாணவர்களுடைய விடைகள் வித்தியாசமாக அமையும். ஏன், நாம் 100 பேரிடம் கேட்டால் சில வேளை அது 50 வகையான பதில்களாக வர சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்று சொல்கின்ற பொழுது இஸ்லாத்துடைய கடமைகள் என்று 5 கடமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மாத்திரம் அல்ல இஸ்லாம். நாம் கடமைகள் என்று மொழிபெயர்த்தாலும் அதனுடைய உண்மையான நேரடி மொழிபெயர்ப்பாக அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய தூண்கள் என்று நாம் அதற்கு மொழிபெயர்க்க வேண்டும். யாராவது ஒரு புத்திசாலி இந்த 6 தூண்களையும் அல்லது 9 தூண்களை 8 தூண்களை பார்த்து இது ஒரு பூர்த்தியான கட்டிடம் என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லாது. பேச முடியுமான விளக்கம் உள்ள ஒரு பிள்ளை கூட கட்டிடத்தை பார்த்து பூர்த்தியான தூணை பார்த்து பூர்த்தியான கட்டிடம் என்று சொல்லாது. ஆனால் இஸ்லாம் கண்ணியமானவர்களே, கடமைகள் 5, அது தூண்கள் போன்றது, கட்டிடங்கள் போன்ற எத்தனையோ வகைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. ஈமான் விசுவாசம் முதலிடம், இபாதத் வணக்கம் வழிபாடு அதற்கு முக்கிய இடம் இருக்கிறது. ஆனால் இபாதத் வணக்கங்கள் மாத்திரம்தான் இஸ்லாம் என்றால் அது தவறான பதிலாகத்தான் இருக்கும். மாமனாட் என்ற முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல், வணிகம், வியாபாரம், தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, என்ன தொழில் செய்தாலும் வருவாய் ஹலாலாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அமைவது இஸ்லாத்துடைய பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பாகவும் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக முஆஷராத் என்று இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, கணவன் மனைவியுடன், பெற்றோர் பிள்ளைகளுடன், சகோதரர் சகோதரர்களுடன், ஊராறுகளுடன், நாட்டவர்களுடன், மற்றவர்களுடன் என்று முஆஷரா என்று ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அஹ்லாக், குணங்கள், பண்புகள், இஸ்லாமிய மனித பண்புகள் என்ற முக்கியமான ஒரு பகுதியும் இஸ்லாத்திலே இந்த ஐந்தும் சேருகின்ற பொழுதுதான் ஒரு உண்மையான பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக ஒருவரால் மாறலாம். இந்த ஐந்தும் யாரிடம் இருக்கும்? இந்த ஐந்தையும் உள்ளடக்கியவர் தான் சுவர்க்கம் போவதற்கு தகுதியானவர், போகக்கூடியவர். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் என்ற அமைப்பில், ஈமான், உண்மையான மூமின் என்ற அமைப்பில் நம்மிடம் இந்த எல்லா குணங்களும் பண்புகளும் சீராக இருப்பதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான பண்பு இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இரண்டு குணங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் இந்த இரண்டில் ஒன்றில் தான் இருப்பார்கள். இருக்க வேண்டிய குணம் அது தண்ணீர் போன்ற ஒரு குணம், நம்மிடம் இருக்கக்கூடாத குணம் அது நெருப்பு போன்ற குணம். நெருப்பு போன்ற அந்த தன்மை இருந்தால் நாம் பூர்த்தியான முஸ்லிம்களாக இருக்க முடியாது. தண்ணீர் போன்ற அந்த குணம் இருந்தால் தான் உண்மையான ஒரு முஸ்லிமாக நம்மால் இருக்க முடியும் என்பதை பின்னால் வருகின்ற நிகழ்வுகளினூடாக நாம் முன்வைக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே இரண்டு நபர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இரண்டு ஊர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரே ஊர் இரண்டாக பிரிந்து சண்டை செய்யலாம், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் பிரச்சனையாக இருக்கலாம். ஏன் உலகத்திலே ஓரிரு நாடுகள் மற்ற நாடுகளுடன் மோதிக்கொண்டிருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான ஒரு காரணம், ஒரு அங்கே அடிப்படை வேறாக இருக்கக்கூடியது, பிரச்சனைகள் வருவதற்கும் பிரச்சனைகள் முற்றுவதற்கும் பிரதானமான காரணம் இந்த நெருப்பு போன்ற தன்மை இருப்பதும் தண்ணீர் போன்ற பண்பு இல்லாமல் இருப்பதும் தான் என்பதை நாம் சொல்லப்பட இருக்கின்ற வரலாற்று தகவல்களினூடாக மிக தெளிவாக விளங்க நமக்கு சந்தர்ப்பமாக அமையும். என்ன பண்பு இருக்க வேண்டும், என்ன பண்பு இல்லாமல் போக வேண்டும், எதில் இருக்கிறோம், எது பெரும்பான்மை என்பதை நாமே நம்மை பற்றி முடிவு செய்வோம். கண்ணியமானவர்களே, பொதுவாக பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் நம்மிடத்தில் மிக கேவலமான, மனிதர்களிடம் இருக்க முடியாத ஒரு தன்மைதான், சுயநலம். சுயநலம், சுயநலம் யாரிடம் இருக்குமோ, யார் சுயநலவாதியாக இருப்பாரோ, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கெட்ட குணங்களும் அவரில் இருக்கும். பொறாமை இருக்கும், பேராசை இருக்கும், மற்றவர்களை கோல் மூட்டுகின்ற பண்பு இருக்கும், மற்றவர்களை குறை கண்ணோடு பார்க்கின்ற பண்பு இருக்கும், மற்றவர்களை முன்னேற விடாமல் மட்டம் தட்டுகின்ற பண்பு இருக்கும், மற்றவர்கள் முன்னேற முனையும் பொழுது இந்த சுயநலவாதி அந்த நபரை எச்சரித்து பார்ப்பார், கேட்காவிட்டால் இந்த சுயநலவாதி ஒரு கொலைகாரனாக மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறையவே காணப்படும். சுயநலம்தான் அனைத்து பிரச்சனைகளின் வேர் என்றால் நீங்கள் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய பேராதரவு. யாரிடம்தான் இல்லை சுயநலம் இல்லாத ஒருவரை காட்ட முடியுமா? பேசுகின்றவர், கேட்கின்றவர் எல்லோரும் உட்பட சுயநலம் நஞ்சு போன்றது, நெருப்பு போன்றது, அது எரிக்கக்கூடியது. அதே சுயநலத்தை யார் வெளிப்படுத்துகிறாரோ, உள்ளத்தில் வைத்திருக்கிறாரோ, அவரையே அதை எரித்துவிடும். இருக்க வேண்டிய பண்பு, கண்ணியமானவர்களே, பொதுநலம் பேணுகின்ற பண்பு. சுயநலத்துக்கு அரபியில் அனானியத் என்று சொல்வார்கள், ஹுப்புல் ஜாத் என்று சொல்வார்கள், மஹப்பத்து நஃப்ஸ் என்று சொல்வார்கள் அரபு பதங்கள். தமிழிலே சொன்ன வார்த்தை, ஆங்கிலத்தில் விளங்குவதற்காக சொல்கிறேன், செல்ஃபிஷ்னஸ் என்று சொல்வார்கள், செல்ஃபிஷ்னஸ். சுயநலம், மாற்றமான பண்பு, பொதுநலம், பொதுவாக சிந்திக்கின்ற பண்பு, அதற்கு பிறருடைய நலன்களை பார்க்கின்ற பண்பு, அரபியிலே ஈசார் என்று சொல்வார்கள், ஈசார், மற்றவர்களை முற்படுத்துகின்ற பண்பு, மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பண்பு, மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு. ஈசார் ஜெனரல், ஒன்றை ஜெனரலாக சிந்திப்பது, பப்ளிக்காக பப்ளிசிட்டியாக எல்லோருக்கும் பொதுவான கொமனாக சிந்திக்கின்ற பண்புதான் பொது நலம். ஆனால் இன்று அது அப்படியே மண்ணுக்குள் சென்று கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். எனவே நாம் சுயநலவாதிகளுடைய ஒரு பட்டியலையும் பொதுநலவாதிகளுடைய ஒரு பட்டியலையும் தயாரித்து அவர்களுக்கு இலக்கமிட்டு நம்பர் தரப்படுத்தி சில வரலாறுகளை முன்னோக்குவோம். சுயநலக்காரர்களுடைய பட்டியலை முதன்மைப்படுத்துவோம். ஏன்? அதுதான் பிரதானம். கண்ணியமானவர்களே, நான் நிகழ்வுகளை முன்வைக்கின்ற பொழுது இரண்டு சாராருடைய நிகழ்வையும் முன்வைத்துச் செல்வேன். துறையை சொல்வேன், அந்த துறையில் சீனியர் யார், சில முன்னோர்கள் யார், அந்த துறையில் ஜூனியர் யார், சில பின்னோர்கள் யார். இந்த சீனடவாத துறையில் சீனியராக இருந்தவருக்கு என்ன நடந்தது, இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது, இதுதான் கலைத்துடைய பிரதானமான ஒழுங்கமைப்பாக இருக்கும். சீனடவாதி பட்டியலிலே முதலிடம் கொடுப்பது யாருக்கு? சீனடத்துறையில் சாதனை படைத்த வீரர் யார்? ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒவ்வொன்றோடும், ஆனால் நமக்கெல்லாம் அறிமுகமான நபர் தான் முதலிடம் வகிக்கிறார். நம்மோடு இருக்கின்றவர், நமது இரத்தங்களிலே ஓடுகின்றவர் தெளிவாக இருக்கும். நமது இரத்தங்களில் ஓடுகின்றவர் யார்? அந்த இனத்தின் தந்தை இப்லீஸ். உலகத்தில் இவனை விட ஒரு பெரிய சீனவாதி வர முடியாது. சகலதுறை ஆட்டக்காரர் சீனத்துறையில், சகலதுறை ஆட்டக்காரர் சீனத்தில் எல்லா தலைப்புகளிலும் புகுந்து விளையாடுகின்றவர். உலகத்தில் என்னென்ன துறைகளிலே சீனவாதிகள் இருக்கிறார்களோ அந்த சீனவாதிகளை இயக்குபவர், அந்த சீனவாதிகளை செலுத்துபவர், அவரிடம் இருந்த துறை பிரதானமான ஒரு துறையை முன்வைப்போம். அவர் எல்லா துறைக்கும் பொருத்தமான சீனவாதி. ஒரு துறை என்ன தெரியுமா, விளங்குவதற்கு சொல்கிறேன், பதவி சுயநலம், கௌரவ சுயநலம், அறிவு சுயநலம், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற சுயநலம், நான் தான் அறிவாளி, எனது வகுப்பில் என்னை விட யாரும் முன்னேற முடியாது, எனது ஊரிலே என்னை விட பெரிய பட்டதாரி உருவாக முடியாது, எனது ஊரிலே என்னை விட பெரிய இளமானி பிஏ முதுமானி எம்ஏ பிஹெச்டி கலாநிதி உருவாக முடியாது, உருவாக முன் வந்தாலும் மத்தந்தட்டி கீழே போடுவேன் என்றால் இது இபிலீசுடைய பழக்கம். கௌரவ சுயநலம், என்னுடைய பட்டத்தை பதவியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நெருப்பால் படைக்கப்பட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால் படைத்த அல்லாஹ் சொன்னான், சுஜூதி செய்யுங்கள். மாணவர்கள் உடனே கட்டுப்பட்டார்கள். யார் மாணவர்கள்? மலக்குமார்கள். மாலிமுல் மலாயிகா, மலக்குமாருடைய ஆசான், ஆசானுக்கு முளைத்தது கொம்பு, திமிரு கலைக்கணம், மமதை கர்வம். அல்லாஹ் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவனையும் படைத்தது அல்லாஹ்தான். அபா அபா, முடியாது, மறுத்தான். ஏன் முடியாது? அவனே காரணம் சொல்கிறான், படைத்த அல்லாஹ்வுக்கே ஆதாரம் காட்டி விவாதிக்கிறான். எவ்வளவு தைரியம்! எதற்காக? தன்னுடைய சுயநலத்தை பாதுகாப்பதற்காக. மாதமுக்கு நான் சிரம் சாய்ப்பதா? கீழே விழுந்து சுஜூது செய்வதல்ல, சிரம் சாய்ப்பது கௌரவிப்பது, அவ்வளவுதான். அங்கே சுஜூதுடைய அர்த்தம் அதுதான். கீழே விழுந்து சுஜூது செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த கட்டத்திலும் முடியாது. சிரம் சாய்த்து கௌரவிப்பது. நான் சிறந்தவன், இந்த எச்சன் நாம் போடுவது போன்ற எச்சன் அவன் போடவில்லை. அந்த வார்த்தை அதுதான் கலர் பண்ணி காட்டுவது. என்னை நான் யார் நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை களி மண்ணால் படைத்திருக்கிறாய், எப்படி நெருப்பு களி மண்ணுக்கு செகண்ட் ஆகுவது? இதுதான் வாதம். என்ன நடந்தது? முடிவு என்னுடைய தலைப்பு சீனவாதி, அவருடைய முடிவு என்ன, அவருக்கு யார் ஒப்பானவர், அவருடைய முடிவு என்னவாகும். அதே போன்ற கௌரவ பட்டத்தை அதிகரித்துக் கொடுத்தானா, ப்ரமோஷன் வழங்கினானா, பதவி உயர்வு கிடைத்ததா, இன்னும் ஒரு சாராளி மாணவர்கள் ஆக்கினானா, கௌரவ ஆசிரியர் பட்டம் கொடுத்தானா? இல்லை,
தலை காட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹ் கேவலப்படுத்தினான். பதவி சுயநலம், பட்ட சுயநலம், கௌரவ சுயநலம் யாரிடம் இருக்குமோ, நான் தான் இந்த ஊருக்கு ஹீரோ, நான் தான் இந்த நாட்டுக்கு ஹீரோ என்ற மமதை பெருமை யாரிடம் இருக்குமோ ஊரிலே தலை காட்ட முடியாமல் போகும். என்னது குறைச் வெளியே போ. உதாரணம் சொல்வதா இருந்தால், நமது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், நாம் நல்ல முறையில் கவனித்தோம் அவரை, நமது வீட்டிலே சாப்பிட்டு விட்டு நமது சமையல் அறைக்கு சென்று கத்தியை தூக்கி நம்மே கொல்ல கத்தி நீட்டினால் எப்படி இருக்கும்? அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டிலே விட்டு நமது காரிலே கொண்டு போய் டிராப் பண்ணி மீண்டும் வாருங்கள் என்று சொல்லி கௌரவமாக அனுப்புவோமா? முடியும் என்றால் வெல்கனியால் தள்ளி விடுவோம் கீழே. அல்லாஹ் அப்படித்தான் விரட்டினான், வெளியே போ, இங்கே பெருமை அடிப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, உன்னிடம் சீரழம் இருக்கிறது, வெளியே போ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் பொறாமையினால் தூண்டுகோல், அவர்களும் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக காரணமாக இருந்தான். ஆனால் அங்கே அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை வித்தியாசம், இப்லீஸை வெளியாக்கின்ற பொழுது அல்லாஹ் பாவித்த வார்த்தை வித்தியாசம். அங்கே உக்ருஜ், வெளியே போ, இங்கே இஹ்பிது, என்றால் என்ன? அபஸ்த என்றால் மேல்மாடியிலிருந்து, மேலே விமானம் மேலிருந்து கீழே பாதுகாப்பாக இறங்குவது, படியால் இறங்குவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் பாவித்த வார்த்தை, நீங்கள் கௌரவமாக இறங்கி செல்லுங்கள். அல்லாஹ் இறங்கி செல்லுமாறு கௌரவமாக அனுப்பினான், வெளியே போ என்று அகௌரவமாக விரட்டினான் இபிலீஸை. சுயநலவாதி தலை காட்ட முடியாத நிலைமை ஏற்படும். நாட்டில் ஊரில் உலகத்திலே தலை காட்ட முடியாமல் சூசைட் அட்டம் பண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். எந்த அளவு கேவலம்! மாலிமுல் மலாய்கா, கௌரவம், ஆசிரியர், எந்த அளவு கேவலம்! அதான் சத்தம் கேட்டால், அதான் சத்தம் கேட்காத இடம் வரைக்கும் பிச்சட்டால் காற்று வழியாகின்ற அளவு ஓட்டம். கெஸ்ட் ஹவுஸ், அவர் தங்கியிருக்கின்ற அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் என்ன தெரியுமா? மலசல கூடம், துர்நாற்றம் அடிக்கின்ற அசுத்த பீடம், அங்கிருப்பார். அங்கும் ஒரு முஸ்லிம் அல்லாஹும் என்ற துஆவை ஓதிவிட்டு போனால் அங்கிருந்தும் நோ என்ட்ரி போர்டு அங்கே மாற்றப்படும். உலகத்திலே முதலாவது நோ பார்க்கிங், நோ என்ட்ரி போர்டுகள் எழுத்து ரூபத்தில் இல்லாவிட்டாலும் யதார்த்த பூர்வத்தில் மாற்றப்பட்ட ஒரு கேவலமானவன். இப்படி நோ பார்க்கிங் அதான் சொன்னால் எங்கும் நிற்க முடியாது. கண்ணியமானவர்களே, சொயிலத்தில் கூட ஒரு முஸ்லிம் துவா ஓதிவிட்டு போனால் சொயிலத்துக்குள்ளும் நோ என்ட்ரி, அவ்வளவு கேவலம், சுயநலத்தின் விபரீதம். இன்னும் நான் தான் பிஏ, நான் தான் எம்ஏ, நான் கலாநிதி, நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் பெரிய மார்க் அறிஞர், நான் மேதை என்று பெருமை. படிப்பது தவறல்ல, டிகிரி வாங்குவது தவறல்ல, டிகிரி தலை கடித்தால் கேவலம் உண்டாகும் என்பதை கூற படித்தேன். இதற்கு நேர் மாற்றமாக சிலரை கௌரவிக்கின்ற பண்பு, சுய சம அந்தஸ்தில் உள்ளவர்களை கௌரவித்து பேசுகின்ற பண்பு. இங்கே சொன்னேன், சுயநலத்தில் ஒருவர், பொதுநலத்தில் ஒருவர். பொதுநலத்தில் யார் இவருக்கு நேர்பாடானவர்? யாரை தேர்ந்தெடுப்போம்? நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நபிமார்களை புகழ்ந்து பேசுவார்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த நபி யாரும் கிடையாது. அஷ்ரஃபுல் கல்க், படைப்பினங்களில் சிறந்தவர், பிறரை சிறப்பித்து பேசுகிறார். என்ன பேசினார்? ஒரு உதாரணம் போதும், ஓர் உதாரணம் போதும். யாரை பற்றி சொன்னார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. பிறரை புகழ்வது நமக்கு நஞ்சு போன்றிருக்கிறது, பிறரை பாராட்டுவது நமக்கு தற்கொலை செய்வது போன்ற பொறாமை. பிறரை ஒருவர் நம்மிடம் வந்து புகழ்ந்தால் அவரை பற்றியெல்லாம் என்னிடம் சொல்ல வேண்டாம், அவர் போட்ட கூத்து எனக்கல்லவா தெரியும். பேரை கெடுக்கிறோம், பொறாமை. ஏன் சீரலம்? எனக்குத்தான் இந்த ஊரில் கண்ணியம். இன்னும் ஒருவர் முன்னேற முடியுமா? முடியாது என்றால் நம்மிடம் இபிலீசுடைய சீரழம் இருக்கிறது, திருந்த வேண்டும். கண்ணியமான யூசுப், கரீம், இப்னு கரீம், இப்னு கரீம், இப்னு கரீம். யூசுப் கௌரவமானவர். யார் சொல்லுகிறார்கள்? கௌரவமான மனிதர். என்னை விட கௌரவமானவர் யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டிய நபி சொல்ல மாட்டார்கள், சொன்னார்கள். யூசுப் கரீம், கண்ணியமானவர், ரெஸ்பெக்ட், கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையும் கௌரவமானவர், அவருடைய பாட்டனும் கௌரவமானவர். யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாட்டன் யார் தெரியுமா? கலீல், அல்லாஹ்வுடைய இறை நேசர். நான்கு பரம்பரைகள் கௌரவமானவர் யூசுப் என்று தனது சம அந்தஸ்தில் உள்ள, தன்னை விடவும் அந்தஸ்தில் குறைந்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து பேசுவதில் நபியவர்களுக்கு எந்த சுயநலமும் இருக்கவில்லை. இந்த துறையும் முடிந்து விட்டது. நபியுடைய கண்ணியம் கூடியது, இபிலீசுடைய கண்ணியம் குறைந்தது. சீரழவாதியுடைய கண்ணியம் குறையும், பொதுநலவாதியுடைய கண்ணியம் உயரும் என்பதற்கு ஒரு படிப்பினை. இரண்டாவது துறை என்ன? யார் ஜூனியர், யார் சீனியர்?
இரண்டாவது துறையாக மிக பயங்கரமான துறை, டீப்பாக பேச முடியாத துறை, பேசாமல் இருக்கவும் முடியாத துறை. சுட்டுக்காட்டுதான் வேண்டும். பொலிட்டிக்கல் செல்ஃபிஷ், அரசியல் பேச வரவில்லை. முன்னா சொல்லிக் கொடுக்கிறேன், இஸ்லாமிய அரசியல் என்னவென்பதை பேச வருகிறேன். பொலிட்டிக்கல் செல்ஃபிஷ், முன்னாள் செல்ஃபிஷ், டிகிரி செல்ஃபிஷ். இதில் இதை மூன்றாக பிரிக்க வேண்டும். அரசியல் சுயநலம், அதிகார சுயநலம் மூன்றாக பிரிகிறது. சுப்பப்பவ பருவ தேசம் வல்லரசு என்ற ஒரு தலைப்பு வருகிறது. இரண்டாவது ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, ஒரு தேசம் ஒரு நாடு. கண்ணியமானது இன்னும் பிரிகிறது, ஒரு பகுதி மாநகர சபை, நகரசபை, கலாசபை, ஏதோ பேர் வைத்துக் கொள்கிறோம். நாட்டை விட சிறிய பகுதி, அல்லது மாவட்டம் மாகாணம், மாவட்டம் அல்லது மாகாணம் என்று வைப்போம், மாகாணம். முதலாவது துறை என்ன? உலக மட்டத்தில் சுயநல ஆட்சி புரிந்து அழிந்தவர்கள் சுயநல பட்டியலில். இரண்டாவது துறை, அதற்கு நேர்மாற்றமாக இஸ்லாத்துடைய ஆட்சி புரிந்து கௌரவம் அடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய புகழையும் பாராட்டையும் அருளையும் பெற்றவர்கள், அங்கே நமக்கு நல்ல துறைக்கு சீனியர்களாக வருகிறார்கள். இந்த துறையில் யார்? இந்த துறைக்கு இரண்டு பேரை போடுவோம், இந்த துறை இந்த பகுதிக்கு இரண்டு பேரை போடுவோம். வல்லரசு கிடைத்து அழிந்து போனவர்கள் இருவர், வல்லரசும் கிடைத்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்தவர்கள் இருவர். யார் அழிந்தவர்கள், கேவலப்பட்டவர்கள்? நம்ரூத், புக்கை நபர் இருவர். இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பெயரை உச்சரித்து விட்டு தான் அதிகமானவர்கள் உட்கார்ந்திருக்கோம் சூரத்து துல்கர்னைன். வயஸ் அலு உனக்கு அன்சில் கர்னைன், உலக வல்லரசு கிடைத்து சர்வாதிகாரம் பண்ணியவண்ணும் ரோல், வல்லரசு என்றபவரில், விஷோ பவர் என்றபவரில், சுப பவர் என்றபவரில், உலகத்திலே அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மனித உரிமை மீறல்களையும் புரிந்துவிட்டு மனித உரிமை கண்காணிப்பு குழுவை தான் நியமித்து தன்னுடைய சகாக்களை வைத்து மனித உரிமை மீறல் செய்தவன். என்னை கேட்க யாரும் இல்லை. நான் வேண்டிய தலைப்புகளிலே வேண்டியவருடைய விடயத்திலே தலையிடுவேன். யாரையும் கொள்வேன், யாரையும் கடத்துவேன், எந்த குமரையும் கடுப்பேன், எந்த பெண்ணையும் நான் கற்பழிப்பேன். என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை. மனித உரிமை கண்காணிப்பு குழு ஆணையாளரும் என்னுடைய ரிமோட்டில் தான் இயங்க வேண்டும் என்ற பெருமை. எந்த நினைப்பும் நம்மளுக்கு என்ன நடந்தது, எந்த அளவு கை வைத்தால் ஹியூமன் ரைட் மனித உரிமை நீங்களின் முதலிடம் வந்தான் சீனியர். எந்த அளவு கை வைத்தா தெரியுமா? ஒருவருடைய மனைவியை கேட்டால் கூட கொடுக்க வேண்டும், இது மனைவி அவனுடைய, இன்று இரவு என்னுடைய ரூமுக்கு மனைவி வர வேண்டும். எந்த அளவு உரிமை மீறல்? கல்யாணம் முடித்த தம்பதியிலே கை வைத்தவன் குமரை விட்டிருப்பானா? விட்டிருக்க மாட்டான். ஏன்? சர்வாதிகாரம் வல்லரசு என்ற சின்னது. என்ன நடந்தது? இவன் சம்பவத்தை சொல்வது நோக்கமல்ல, தலைப்பு தான் நோக்கம். அந்த அளவு கை வைத்தான். என்ன நடந்தது? பல கருத்துக்கள் சப்துடைய விளக்கங்கள் வரலாம், ஆனால் பெரும்பாலும் இவனுக்குத்தான் அந்த நொண்டை கொசு போனது. அல்லாஹ் அவனை அழிக்க நினைத்தான், வல்லரசை ஆட்டி படைத்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் தயாரித்தது எட்டம்பம் அல்ல, அணு ஆயுதம் அல்ல, அணு அளவு சைஸில் இருக்கின்ற சற்று மூணடி கங்கால் பிறந்தால் கண்ணுக்கு விளங்காத நொண்டி கொசு. மூக்கால் சென்று மூளையை துளைக்க ஆரம்பித்தது, பிரெயின் ட்ரில் பண்ணுகிறது மூளையை. கண்ணியமானவர்களை, வருத்தம் தாங்க முடியவில்லை. உலக அரசன் அல்லவா, உலகத்தில் இருக்கின்ற வைத்தியத்துறை நிபுணர்கள், வைத்தியத்திலே தேர்ச்சி பெற்ற வைத்தியர்கள் எல்லாம் வைத்தியம் செய்தார்கள், சக்சஸ் கிடையாது ட்ரீட்மெண்ட். ஒரு வைத்தியர் ஒரு கருத்து சொன்னார், இவருக்கு வருத்தம் நிற்க வேண்டுமா? ஒரே ஒரு மருந்து இருக்கிறது. என்ன மருந்து? கண்ணியமானவர்களே, இங்குதான் சுயநலவாதி அல்லாஹ் கேவலப்படுத்த தொடங்குகிறார். சுயநலவாதி அல்லாஹ் அழிக்க நினைத்தால் ஆயுதம் தேவையில்லை, ஒரு ஈ போதும். வருத்தம் நிற்க வேண்டுமா? இவருடைய தலையில் செருப்பால் அடிக்க வேண்டும். ஏற்கனவே அவருடைய செருப்பை தூக்குவதற்கு 1000 பேர், அவருடைய காலை முத்தமிடுவதற்கு 5000 பேர், அவருடைய நெற்றியை முத்தமிடுவதற்கு 500,000 பேரும் இருந்திருக்கலாம். இப்பொழுது அவருக்கு செருப்பை தூக்க நின்றவர்கள், அவரை முத்தமிடுகின்றவர்கள் வரிசை நிற்கிறார்கள். செருப்பை கையெடுத்தவாறு, என்னப்பா செருப்பை கையெடுத்து நிற்கிறீர்கள்? அரசருக்கு தலைவலியாம், தலையில் வருத்தமாம், அவருக்கு செருப்படி கொடுப்பதுதான் மருந்தாம். சுயநலவாதி வல்லரசு சுயநலவாதியை செருப்படி கொடுத்து அல்லாஹ் அங்கே அனுப்பினான். கண்ணியமானவர்களே, சுத்தின சொலை பற்றி சொல்ல தேவையில்லை, அவனும் அழிந்து நாசமாகினான். எதிர்த்தரப்பில் உள்ள நமக்கு தேவையான முன்னுதாரண வல்லரசு நல்லவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்,
எப்படி உலக அரசே கிடைத்து உலகத்துடைய பறவையுடைய பாக்கை தெரியும், கனிமனை காற்றுக்கு சொல்வார்கள் அங்கே கொண்டு போய்விடு இங்கே கொண்டு போய்விடு. காலையில் ஒரு மாத பயணம், மாலையில் ஒரு மாத தூரம் பயணம், காற்றில் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த சுலைமானி சலாத்துடைய வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? என்னை விட்டால் ஆள் இல்லை, என்னுடைய நாட்டை விட்டால் ஆள் இல்லை, உலகத்துடைய அரசன் என்னை யாரும் தட்டி கேட்க முடியாது என்ற மமதியில் ஆடாமல் ஆதாமின் பதிலி ரப்பி இதனுடைய என்னுடைய இரட்சகன் போட்ட பிச்சை என்றார்கள். இவ்வளவு கொடி கட்டி பறந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்பதை மறந்தவன் சீரளவாதி, அல்லாஹ்வை நினைத்தவன் பொதுநலவாதி. என்ன நடந்தது? அல்லாஹ் கௌரவத்தை கூட்டிக் கொண்டே போனான். அவர்களுடைய வரலாறு நமக்கு நமது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நிம்ருதுக்கு பத்துவா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துஆ சொல்லத்தவையிலே நிகழ்வுகளை அடுத்த மனித துல்கர்ணன் இஸ்லாம் அவர்களுடைய விடயத்தை சொல்லிக்காட்டுவதால் ஒரு நிகழ்வு போதும் சூரத்துல் கஹ்ஃபிலே வருகிறது. எந்த அளவு பொதுநிலையான ஆட்சி, எந்த அளவு மக்களுடைய நிலைமைகளை அனுசரித்த ஆட்சி. பொதுவாக அரசியல்வாதிகள் யாரையும் சுட்டி காட்டுவது என்ற நோக்கம் தலைப்பை சொல்லும் பொழுது சொல்லத்தான் வேண்டும். அரசியல்வாதியுடைய பழக்கம் என்ன தெரியுமா? எலெக்ஷன் கிட்டாகும் பொழுது பாதைகளை போடுவார்கள், அவர்கள் பணிகளை செய்வார்கள். பல் நிறைப்பதில் இரண்டு வகை இருக்கிறது, பல் நிறைப்பதில் இரண்டு வகை எல்லோருக்கும் தெரியும். ஒன்று இருக்கிறது பெர்மனன்ட், இன்னொரு டெம்பரரி. தற்காலிகமாக பல் நிறைப்பது என்ன? ஒரு மாத இரண்டு மாதத்தில் மீண்டும் செல்ல வேண்டும். பிரைவேட் டிஸ்பென்சரியாக இருந்தால் மீண்டும் வர வைப்பதற்கும் செய்யலாம், அல்லது பல்லுடைய நிலைமை டெம்பரரியாகத்தான் அழைக்கலாம். ஒரு மலையில் கலந்துவிடும் பாதை அரசியல்வாதிகளுடைய தேவை. ஒரு மலையில் கலந்துவிடும், மழை இல்லாத பொழுது சேவை செய்வார்கள். அடுத்த மழை வருவதற்கு 5 மாதம் இருக்கிறது, 2வது மாதம் இலக்கம் செய்துவிட்டு போய்விடுவார்கள். துல்கர்ணன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்த ஒரு நிகழ்வு போதும், மக்கள் கேட்டதை விட சிறந்ததைத்தான் ஒரு அரசியல்வாதி செய்து கொடுப்பான். அவன் தான் பொதுநலவாதி. மக்கள் கேட்பதை விட தரம் குறைத்து ஏமாற்றி ஏற்கனவே அவனுக்கும் சம்பளம் இருக்கிறது, கிடைக்கின்ற ஒதுக்கப்படுகின்ற தொகையிலும் புகட்டை நிறைப்பவன் சுயநலவாதி. அழிவான் நாசமாகவான் என்பதற்கு அங்கே முன்னேற்றவருடைய நிகழ்வு சான்றாக அமையும். மக்கள் கேட்டார்கள், யஜூஜ் மஜூஜ் சொல்லை தருகிறார்கள், எங்களுக்கு ஒரு சாதாரண சுவரை மதில் சுவரை கட்டி தாருங்கள். சத்து என்றார்கள், மக்கள் கேட்டது சத்து, சரி வித்தியாசம். சத்து என்றால் சாதாரண சுவரை. துல்கர்ணன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மக்களே நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் சத்தை, சாதாரண சுவரை. நீங்கள் கேட்கின்ற சாதாரண சுவரை நான் கட்டித்தர மாட்டேன், நான் உங்களுக்கு ரதுமை கட்டி தருவேன். ரதும் என்ன வித்தியாசம்? அவர்களால் ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமானதையும், அவர்களால் துளைத்து வர முடியாத அளவு அகலமான சுவரையும் நான் உங்களுக்கு கட்டி தருகிறேன். மக்கள் கேட்டது வெறும் சாதாரண சுவரை, இவர்கள் கட்டி கொடுத்தது துளைக்க முடியாத அளவு அகலம், ஏறிப்பாய முடியாத அளவு உயரம். இதுதான் பொதுநலவாத அரசியல்வாதியின் அடையாளம். சொக்கட் நிறைப்பவன் அல்ல அரசியல்வாதி. என்ன நடந்தது? சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும், வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரா. சச்சாருடைய சித்தினாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்ற சூறாவில் கடைசியாக சொல்லி முடிக்கின்ற சம்பவங்கள் யாருடைய சம்பவம்? துல்கர்ணன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் என்றால், ஒரு முஸ்லீம் கூட துல்கர்ணனை மறக்க கூடாது என்பதற்காக பொதுநலவாத அரசியல்வாதியின் வரலாறு எல்லாம் இப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார். பொதுநலத்தால் கிடைத்த கௌரவம் இந்த துறை நீண்டு விட்டது. இரண்டாவது ஒரு நாடு, யார் சீனியர், யார் சீனியர் கனிமனை கிரவுன், ஏக மனதான முடிவு எல்லோருடைய கிரவுன். ஒரு நாடு ஈஜிப்த், எகிப்த், மிஸ்ர், மூன்று ஒரு நாடுதான். ஈஜிப்த் ஆங்கிலம், எகிப்த் தமிழ், மிஸ்ர் அரபு, ஒரே ஒரு நாடு. படாத பாடுபடுத்தினான். எப்படி கேட்பான் தெரியுமா? அலை சரி முழுக்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி என்னுடைய கைக்குள் இல்லையா? அன்ஹார் சஜிரீமின் தஹ்தி, இந்த கடல்கள், சமுத்திரங்கள், நதிகள், குளங்கள், ஆறுகள் பை கண்ட்ரோல், என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே. எகிப்துடைய பிரதான வளம் நீர் வளம், தெரியும் சென்றவர்களுக்கு நீர் வளம். நீர் இல்லாவிட்டால் அங்கு வாழ்ந்து பயனில்லை, வாழ முடியாது என்று சொல்லலாம். எங்கும் பிரயோசனம் இல்லை. அதில் எகிப்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தின் பிரதான நீர் வளம் இருக்கிறது. நான் என்னுடைய விருப்பத்துக்குரியவர்களுக்குத்தான் நீர் விநியோகம் செய்வேன், நீர் பாசனம் வழங்குவேன். யாருக்கு தெரியுமா? என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மாத்திரம், எனக்கு வாக்களிப்பவர்களுக்கு மாத்திரம்தான் பைப் லைன், எனக்கு வாக்களிப்பவர்களுக்கு மாத்திரம்தான் மின்சார வசதி, எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும்தான் சேவை, எனக்கு வாக்களித்தவர்கள் பயணம் செய்கின்ற பாதையைத்தான் செய்து கொடுப்பேன் என்றால் நீங்கள் செயல்படுவது பிறவனுடைய பாணியில். அல்லாஹ் சொல்வது கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது? எந்த அளவு கை வைத்தான்? கண் குளிர்ச்சி ஆட்சி,
தன்னுடைய கண்குளிர்ச்சியை தெரியுமா ஆட்சி, தன்னுடைய கண்குளிர்ச்சியை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தான். ஒரே ஒரு மூசா பிறக்க கூடாது. ஏன், அந்த மூசாவின் கையால் தான் உனக்கு ஆட்சி கவலும். அதே மூசாவை மடையில் வைத்து ஆட்டி கொண்டு பிறகுள்ள இதை கொண்டான். மடையனாக்கினான் அல்லாஹ். ஒருவனை அழிக்க நினைத்தால் அல்லாஹ் மடையனாக்குவான். வீட்டுக்குள்ளே எதிரியை வளர்ப்பான். எத்தனை நாடுகள் வளர்த்து விட்டவர்களே அந்த நாட்டுக்கு சவாலாக மாறினார்கள் என்பதை இந்த காலத்திலும் நாம் காண்கிறோம். நாம் வளர்த்தவில்லை. ஒரு வார்த்தை சொல்வார்கள், நான் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தேன், வளர்த்த நாயே பெரிதாக மாறி என்னை கடித்து விட்டது என்று சொல்வார்கள். நான் இங்கே ஒப்பிடுவது வளர்த்த நாய் நன்றி இல்லாமல் நம்மை கடித்து விட்டது என்று சொல்வதை. ஆனால் அங்கே பிரவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தான். கண்ணியமானவர்களே, பிற குழந்தைகளை கொண்டான். இந்த மூசா பிறக்க கூடாது. எந்த அளவு பிள்ளை பிறக்கும் கற்பிணி பெண்ணிடம் போய்விடுவார்கள் பிறக்கவ நேரத்தில் ஆயுதத்தோடு. குழந்தை பிறந்தவுடன் பாருங்கள், பெண் குழந்தையா விடுங்கள், ஆண் குழந்தையா உடனே கொள்ளுங்கள், குழையுங்கள். பிறந்தவுடன் முதலாவது தடவை பால் அந்த தன் தாயுடைய மார்பில் ஒரு மிடர் பால் குடித்திருக்காது. அப்படி எத்தனையோ குழந்தைகளை கொன்றான் சுயநலவாதிகளுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காக. என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? அல்லாஹ் எந்த கடலை காட்டி, நைல் நதியில் அல்ல, தெளிவாக விளங்க வேண்டும், நைல் நதியில் அல்ல மூழ்கடிக்கப்பட்டது, கடலில். சில் எம் என்றால் கடல், கடலிலே அவனை மூழ்கடித்தான். சொன்னான், இந்த கடல் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்று முடிந்தது அவனால் பாதுகாப்பதற்கு அழிந்து நாசமாகினான். கல்யோ மன்னனை ஜீக்க பதனை உன்னை நான் இன்று பாதுகாப்போட உடலை செய்கோவில் மியூசியத்தில் இருக்கிறது. பக்தி பத்த வைப்பதற்கு, சாம்பிராணி குடிப்பதற்கு, தொட்டு மோப்பதற்கும் அல்ல. முடியுமாக இருந்தால் காரி சுப்பி விட்டு வாருங்கள். இவனை போன்ற ஆட்சி செய்கின்றவர்களுக்கு இதுதான் முடிவு என்பதை அல்லாஹ் காட்டுவதற்கு வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதற்கு நேர்மாற்றமானவர் இவருடைய பல துறைகளில் சொல்லிக் கொண்டு போகலாம். ஒரு நாட்டை ஆட்சி செய்த கலீஃபாக்கள் பல நாடுகள் எந்த அளவு ஆட்சி, உமர் ரதியல்லாஹு அன்ஹு எந்த அளவு தேவை, மக்களுடைய எந்த அளவு மக்களுடைய சேம நலன்களை பங்கெடுத்தார்கள். தெரிந்த நிகழ்வு ஒன்றை சொன்னால் போதும், பொதுநலவாத ஆட்சியாளர் எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தார் உமர், இவனே சொருபாதையில் செல்வான். சுருகி சுருகி உமர் அதிகாரனை கண்டால் மறுபாதையில் அவன் நலுங்கி விடுவான், நலுங்கி விடுவான். அந்த உமர் இரவில் கண்ணியமானவர்களை செல்கிறார்கள். ஒரு வீட்டிலே குடிசை நெருப்பு பத்துகிறது. என்னவென்று கேட்கிறார்கள். இரண்டு சம்பவங்கள், பல சம்பவங்கள் இருக்கலாம். பிரபலியமான இரண்டில் ஒரு சம்பவம் தான். கண்ணியமானவர்களே, குழந்தை அழுகிறது, பிள்ளைகள் அழுகிறார்கள். தாய் அங்கே அடுப்பிலே கத்தியை வைத்திருக்கிறார். அங்கே பிள்ளைகள் அழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகின்றன? பசியின் காரணமாக. கத்தியில் என்ன சமைக்கிறாய்? ஒன்றும் சமைக்கவில்லை. தண்ணீரை வைத்து, வெறும் கல்லை அல்லது தண்ணீரை அடுப்பில் வைத்து சாப்பாடு செய்வது போன்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை. உமருக்கு எங்களுடைய நிகழ்வு தெரியாதா? எங்களுடைய ஏழ்மை நிலை தெரியாதா? எங்களுடைய கஷ்ட நிலை தெரியாதா? உமர் தான் வந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது. என்ன நடந்தது? உமரா, என்னிடம் எனக்கே பேசுகிறாயா? கருத்துக்கு வந்திரம், கருத்துக்கு வந்திரம் வேண்டும். இஸ்லாத்தில் மாத்திரமல்ல, அரசியல்வாதி, ஜனாதிபதியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், எவனாக இருந்தாலும் மக்களுடைய கருத்து சுதந்திரம் வேண்டும். மீடியாக்களுக்கு, ஊடகங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேண்டும். தன்னுடைய வீட்டுக்குள் உமரை வைத்துக் கொண்டு உமருக்கு ஏற்றுகிறார்கள். பழைய அல்லவா கருத்து இருக்க வேண்டும். போனார்களுடனே களஞ்சியத்திலிருந்து ஈட்டம்பலம் மா எடுத்துக்கொண்டு தான் சுமந்து வந்தார்கள். அடிமை சொன்னார், நான் சுமக்கிறேன். இல்லை, நான் சுமப்பேன். என்னுடைய பாவத்தை நீ சுமப்பாயா? உலகத்தில் மூத்தை சுமக்கிறார் மக்களுக்காக. பொட்டோ எடுத்து பெணரடிப்பதற்கு அல்ல, பொட்டோ எடுத்து பெணரடித்து எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு அல்ல. கண்ணியமானவர்களே, சென்று சமையலறையில் யாரை சமைத்தார்? ஜனாதிபதி குடிசையில் சமைக்கிறார். பொதுநலவாதி சமைத்து சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டு தான் அங்கிருந்து வந்தார். பிறகு சொன்னார்கள், நீ நாளை அமீருல் முஃமினிடம் வா, ஜனாதிபதி சபைக்கு வா, ஜனாதிபதி மாளிகைக்கு வா. அப்பாயின்ட்மென்ட் தேவையில்லை. நீ குடிசையில் வாழ்கின்ற பெண்ணும் என்னை நினைத்தேன் சந்திக்கலாம். வந்தால் பார்த்தால் உமர் நடுங்குகிறார், தடுமாறுகிறார். நான் தான் வந்தேன், உனக்கு செய்ய வேண்டியது. இது உனக்காக ஒதுக்கப்பட்ட, உனக்கு ஒதுக்கப்பட்ட தானியங்கள், உணவுகள் இருக்கு, நடத்து கொண்டு போ. இது மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்த தலைவர் ஜனாதிபதியுடைய சமையலறையில் சமைத்துக் கொடுக்கின்ற அளவு பொதுநலவாய ஆட்சி. துறை முடிகிறது கண்ணியமானவர்களே. மூன்றாவது பகுதி, ஒரு பிரதேசம். அதற்கும் சஹாபாக்களுடைய நிகழ்வு இருக்கிறது. உதாரணங்கள் ஏராளம். நான் பிரதானமான தலைப்புக்கு திரும்புகிறேன் கண்ணியமானவர்களே. எக்கனாமிக்கல் செல்ஃபிஷ், பொருளாதார அச்சியங்களும். இதில் வேறு உலக ரிச் யார்? சர்வதேச பணக்காரர் ஹாரூன் சீனியர். ஜூனியர்கள் ஏராளம். ஹாரூன், என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம், எனக்கு அந்த பேங்கில் இவ்வளவு அக்கௌண்ட், இந்த பேங்கில் இவ்வளவு அக்கௌண்ட், கூடிய சீக்கிரம் சுவிஸ் பேங்கிலும் அக்கௌண்ட் திறப்பேன் என்ற மமதையில் ஆடினான். அந்த காலத்தை சொல்லவில்லை, இந்த கால முறையில் பேசுகிறேன். அந்த காலத்தில் சுவிஸ் இருந்ததா பேங்க் இருந்ததா என்ற கேள்வி வரும், இந்த காலத்தை ஒப்படுகிறேன். நீ உனக்கு அல்லாஹ் தந்தது போன்ற நீயும் செலவழி, நீயும் மக்களுக்கு உதவி செய், ஏழைகளுக்கு கொடு, அனாதைகளுக்கு கொடு, பொது காரியங்களுக்கு கொடு, மஸ்ஜிதுக்கு கொடு, மதரசாவுக்கு கொடு, பாடசாலைகளுக்கு கொடு, நோயாளிகளுக்கு கொடு. தரமாட்டேன், நான் சம்பாதித்தது என்னுடைய திறமையால், எனக்கு மாத்திரம் தான் சொந்தம். கண்ணியமானவர்களே, கஞ்சத்தனமான பேரளவாத பணக்காரன். என்ன நடந்தது? பணம் ஜகாத்து கொடுக்காத பணம், சதக்கா கொடுக்காத பணம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாத பணம் ஒரு நிமிடத்தில் அழியும். 100 பவுன் நகை 100 ரூபாயுடைய பிளாஸ்டிக் கண்ணுக்கு பறி போகும். நடுஜாமத்திலே பிளாஸ்டிக் கண்ணோடு பாய்வார்கள், லொக்கரை சிறை என்பார்கள். தூக்க மயக்கத்தில் பொய் துப்பாக்கியும் விளங்காது, திறந்து கொடுக்கும் 100 பவுன் நகை பறி போகும். சட்டப்பகலில் கொள்ளை நடக்கவில்லையா? கண்ணியமானவர்களே, சக்காத்து சதக்கா ஏழை எளியவர்களை கனாதையிலே கொடுக்காத பணம் அழியும். இவர் சீனியர். என்னது அருண் கனிமணர்களே, அவரை பூமிக்கு சுழி வாங்கினோம், அவரை பூமிக்கு சுழி வாங்கினோம், இன்றும் போய் வருகிறார். அண்டர் கிரவுண்டில் போவது போன்ற பேஸ்மெண்டிலே என்ன நிலைமை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எல்லா பூமிக்குள்ளாலும் போய் வருகிறார். அன்றே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், சர்வதேச வர்த்தக மையம், உலக பணக்காரனுடைய களஞ்சியம், இன்றே இன்டர்நேஷனல் டஸ்டின், அன்றே சர்வதேச வர்த்தக மையம், சர்வதேச குப்பை தொட்டியாக அல்லா அந்த பணக்காரனையும் அவனுடைய களஞ்சியத்தையும் மாற்றினான். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் நவீன நிகழ்வை நான் சொல்லி துவாவை தொடங்குகிறேன். கண்ணியமானவர்களே, ஆரம்ப நிகழ்வு என்ன தெரியுமா? நும்ருதுரிய செருப்படி. இதற்கு ஒரு நவீன நிகழ்வு. இந்த பூமிக்குள் சுழுவாங்கி அல்லாஹ் அவருடைய சர்வதேச வர்த்தக மையத்தையே தரைமட்டமாக்கினானே, அதற்கும் ஒரு நவீன நிகழ்வு, தெரிந்த நிகழ்வு. ஒப்பிடுகிறேன், இணைக்கிறேன். செருப்படி சீனியருக்கு மாத்திரமல்ல, நான் ஏறும் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த கால ஜூனியருக்கும் இதே தண்டனை படும். சர்வதேச வல்லரசு என்ற பெயரில் ஈராக்கிலே, பலஸ்தீனிலே, ஈரானிலே, பாகிஸ்தானிலே, ஆப்கானிஸ்தானிலே, செச்சினியாவிலே, அரபு நாடுகளிலே, சூடானிலே, சோமாலியாவிலே, சிரியாவிலே, லெபனானிலே, யமனிலே முஸ்லிம்களை கிண்டி 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 முஸ்லிம்களுக்குள் மோதவிட்டு மோதவிட்டு பிள்ளையை தூங்கவிட்டு தொட்டிலை மாட்டிவிட்டு பிள்ளையை நோண்டி விழுகின்ற நும்ருதுரிய வேலை பார்த்தவர்களுக்கு இந்த தண்டனை வந்தது. சில வருடங்களுக்கு முன்னர், சில மாதம், சில வருடங்கள் என்றால் தெரியும், ஒரு வல்லரசை ஆட்சி படைத்து அநியாயம் செய்த பலஸ்தீனிலே பல்வேறுபட்ட அநியாயங்கள் ஈராக்கிலே செய்தவன் ஒரு நாட்டில் மீடியாக்காரர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மீடியாக்காரர் தன்னுடைய ஷூவால் அடித்த வரலாறை, வீடியோ கிளிப்பை நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்ப்பதற்கு இப்பொழுது உள்ளத்தில் என்ன வந்திருக்கும்? செருப்படி கொடுத்தான் ஒரு மீடியாக்காரர், முஸ்லிம், உலக முஸ்லிம்கள் சார்பாக செருப்படி பட்டதென்றால் முழு மீடியாக்கும் அதே நிமிடம் உலகத்துக்கும் பரவியதே அந்த வீடியோ கிளிப். கண்ணியமான நும்ருதுக்கு பட்ட அடியுடைய சாயல். நும்ரூதை போன்ற ஆட்சி செய்தால் உனக்கும் செருப்படிதான். அதே நாட்டில் நாட்டை பேர் செலுத்தவில்லை, துர்நாட்டம் அடிக்கும் நின்பர். இது கண்ணியமான இடம், தெரியும் எல்லோருக்கும். எல்லா நாட்டிலிருந்து உறிஞ்சிய பெட்ரோல் லீகலாக இல்லீகலாக சட்டப்படி சட்ட விரோதமாக உறிஞ்சிய திருடிய பெட்ரோல், முஸ்லிம் நாடுகளிலிருந்து கொள்ளையடித்த பொருட்கள், முஸ்லிம்களை சண்டையில் மோத விட்டுவிட்டு இங்கால் திருடிய பணங்கள், முஸ்லிம்களுடைய நாட்டில் மோதலை ஏற்படுத்திவிட்டு ஆயுதங்களை விற்பனை செய்து சம்பாதித்து சம்பாதித்து கட்டிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்கப்பட்டது. யார் தாக்கினார்கள், ஏன் தாக்கினார்கள்? வக்காலத்து வாங்க வரவில்லை, ஆனால் அல்லாஹ் அளித்தான்.
அல்லாஹ்வுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை அங்கே அல்லாஹ் அளித்தான். இந்த காலத்தில் ஹாரூனுடைய ஜூனியர்களுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டரையும் அல்லாஹ் அளித்தான் என்பதை அவனுக்கும் இவனுக்கும் பயப்படாமல் தைரியமாமல் வைக்கிறோம். ஹாரூனுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டரும் அழிந்தது, இந்த காலத்தில் நவீன வேர்ல்ட் ட்ரேட் சென்டரும் அழியும். இன்னும் எத்தனை அழிய காத்துக் கொண்டிருக்கிறது. கனிவனை கடைசியாக இரண்டு சிந்தனை கருத்துக்கள். ஒரு சுயநலவாதி, சுயநலவாதி இரண்டு சம்பவங்களை மனதில் பதிய வைத்தால் வாழ்க்கையில் பொதுநலவாதியாக மாறலாம். நபியுடைய ஒரு நிகழ்வு, பெரிய தலைப்பு, பல மனசியாளர்கள் பேச வேண்டிய தலைப்பு, துறை சார்ந்த சுயநலங்கள் இருக்கின்றன. பிறரான தலைப்புகளை முன்வைத்தேன், கௌரவ சீரலம், பட்ட சீரலம், பொருளாதாரம், அரசியல், ஆட்சி, இந்த மூணும் தான் சுற்றி வரும். கௌரவம், பட்டம், பதவி என்பது எல்லோரோட சம்பந்தப்பட்டது. பொருளாதார சீரலத்திலே சில விடயங்களை முன்வைத்தது. இறுதியாக நபியோருடைய ஒரு நிகழ்வு, நபியோர்கள் எந்த அளவு பொதுநலவாதி, நபியோருடைய கண் குளிர்ச்சி தொழுகை. சொன்னார்கள், கண் குளிர்ச்சி தொழுகைதான் என்னுடைய கண் குளிர்ச்சி. நபியோர்கள் சொல்வார்கள், நான் தொழுகைக்கு வரும் பொழுது நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதி நீண்ட காத்துகள் சொல்ல வேண்டும் என்று அவாவுடன் வருவேன். இமாமத்துக்கு நின்று தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு செங்கலும் எனக்கு பின்னால் சொல்வார்கள், நபிக்கு பின்னால் சொல்வார்கள் சிறை கண்டால். ஒரு பெண் தொழுகின்ற பொழுது அந்த குழந்தை அழுகின்ற சத்தம் எனக்கு கேட்கும். நான் அந்த குழந்தையுடைய அழுகையினால் அந்த பெண்ணுக்கு மனத்தில் சங்கடம் ஏற்படக்கூடாது, தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஓதல்களை சுருக்கி என்னுடைய கண் குளிர்ச்சியான தொழுகையே சுருக்கிக் கொள்கிறேன். நபியவர்கள் ஒரு குழந்தையுடைய அழுகைக்காக தன்னுடைய கண் குளிர்ச்சியை விட்டுக் கொடுத்தார்கள். ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சி கண் குளிர்ச்சிக்காக 10,000 குழந்தைகளை கொண்டான். இதுதான் வித்தியாசம். இன்னும் ஒரு முறை நபியவர்கள் இரண்டாவது நிகழ்வு, வீட்டுக்கு வருகிறார்கள். ஹசனை ரதியல்லாஹ்வர்களை வாயில் முத்தமிடுகிறார்கள், ஹுசைனை கழுத்தில் முத்தமிடுகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹ்வனா நீதி தவறாத நபி அல்லவா, தந்தையே ஏன் ஹசனுக்கு பேர குழந்தைக்கு வாயில், ஹுசைனுக்கு கழுத்தில்? சொன்னார்கள், இரண்டு பேருக்கும் பின்னால் நடக்கின்ற நிகழ்வை சுட்டி காட்டுகிறேன் மகளே. என்ன தெரியுமா, ஹசனுக்கு வாயில் முத்தமிட்டேன், நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவான் என்னுடைய பேரன். ஹுசைனுக்கு கழுத்தில் முத்தமிட்டேன், சுத்தப்பட்டு கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாகுவான். பதவி போனது தாயுடைய மனசு. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, என்னுடைய ஈரக்கொலையின் ஒரு பகுதி பிதாத்துக்கபிதி. அந்த ஃபாத்திமா உடனே பாங்கி சொன்னார், ரதியல்லாஹு அன்ஹா, தந்தையே எல்லா நபிமார்களுக்கும் ஒரு மிக ஒரு துவாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த துவாவை கேட்டால் உடனே கபூல் ஆகும். நீங்கள் இன்னும் யாருக்கும் கேட்கவில்லை. அந்த துவாவை என்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்டு ஹசனுக்கு நன்றி கொடுக்கப்படாமலும் ஹுசைனுடைய கழுத்து வெட்டப்படாமலும் இருப்பதற்கு துவா கேளுங்களே என்று அன்பு தந்தையிடம் வேண்டிக் கொண்டார்கள். என் தலைப்பில் ஏன் நினைக்கிறேன், ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் துவா கேட்டு விடலாம். வீரக்குலையில் ஒரு துண்டு கேட்கிறது, தொழுகையில் ஏறி ஏறி விளையாடுகின்ற குழந்தைகள் நிலைமைக்காக கேட்கிறது. ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் துவா கேட்டு விடலாம், அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தான், யாருக்கும் கேட்கலாம். நபியே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா முடியாதும்மா. ஏன் தெரியுமா, அந்த துவாவை வெறுமனை ஓரிரு நபர்களுக்கும் என்னுடைய குடும்ப சுயநலத்துக்கும் பாதிக்க முடியாது. அந்த வார்த்தையை பாதிக்கவில்லை, விடயம் அதுதான். குடும்ப சுயநலத்துக்கு நான் இந்த துவாவை பாதிக்க முடியாது, இதை நான் வைத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா, மறுமையிலே எல்லா என்னுடைய சமுதாயம் அனைவர்களுக்கும் இந்த துவாவை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, நபியவர்கள் இந்த அளவு பொதுநலவாதி. எனவே பொதுநலம் உயர்த்தும், பொதுநலம் நம்மை கௌரவிக்கும், சுயநலம் அளிக்கும், சுயநலம் நம்மை முகவரி இல்லாமலாக்கும், நம்மே நாம் அளித்துக் கொள்கின்ற அளவுக்கு நம்மை தாழ்த்தும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான பொதுநலவாதிகளாக வாழ்கின்ற பண்பை நம் அனைவருக்கும் தருவானாக. யார் என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உட்காரவனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அசலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய அனைத்து பண்புகளிலும் என்னை சீராக்குவாயாக, பூர்த்தியான மூமிங்களாக மாற்றுவாயாக, என்னுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, உலக மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் கண்ணியத்தை கொடுப்பாயாக, கௌரவத்தை கொடுப்பாயாக, சிக்கல்களை பிரச்சனைகளை சரிகளை முறியடிப்பாயாக, சகவாழ்வை கொடுப்பாயாக, அந்நியோன்யத்தை ஏற்படுத்துவாயாக, முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, உண்மையான மூமிங்களாக வாழ்ந்து கலிமாவுடனே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.